Welcome once again to Words of Life.
மீண்டுமாய் ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
We have been thinking of various aspects of God in our study in past sessions.
கடந்த நிகழ்ச்சிகளிலே தேவனுடைய பல்வேறு காரியங்களை குறித்து நாம் படித்தோம்.
His love for us,
நம்மீது அவர் வைத்திருக்கிற அன்பு,
His total power exercised on our behalf,
நம் சார்பாக அவர் செலுத்துகிற முழு அதிகாரம்.
If only we can be convinced that God is very much interested in our welfare.
தேவன் நம்முடைய நல்லமான காரியங்களிலே அதிக விருப்பமுள்ளவராக இருக்கிறார் என்பதை மட்டும் நாம் அறிந்து கொண்டால்,
that he is the best friend you can ever have on this earth.
இந்த பூமியிலே நீங்கள் கொள்ள வேண்டிய சிறந்த நண்பர் அவர்தான் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால்,
even when you cannot understand why he does certain things in a different way.
சில காரியங்களை ஏன் தேவன் வித்தியாசமாக செய்கிறார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளாவிட்டாலும்,
still trust him.
ஆனாலும் நீங்கள் நம்புகிறீர்கள்.
Finally, that God's way is the best.
கடைசியாக தேவனுடைய வழிகள் தான் செம்மையான வழிகள் என்பதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள்.
I'm not saying that just because I've read it in the Bible.
நான் வேதத்திலே வாசித்தது நிமித்தமாக மட்டும் அதை சொல்லவில்லை.
I have proved it in my life for 45 years.
45 ஆண்டுகளாக என்னுடைய வாழ்க்கையிலே இது மெய்யாக மாறி இருக்கிறது.
God's way is the best.
தேவனுடைய வழிதான் சிறந்தது.
He has not given me everything I always asked for.
எப்பொழுதுமே நான் கேட்ட எல்லா காரியங்களும் அவர் கொடுக்கவில்லை.
And ultimately I've said, Lord, your way was the best.
கடைசியாக தேவனே உம்முடைய வழிதான் சிறந்தது என்பதை நான் சொல்லியிருக்கிறேன்.
God's way is different from our way.
நம்முடைய வழிகள் தேவனுடைய வழியிலிருந்து வித்தியாசமானது.
Why is that?
ஏன்?
Because our mind is so small.
நம்முடைய மனது மிகவும் சிறியதாக இருக்கிறது.
We cannot see the total picture.
நாம் முழு படத்தையும் நாம் பார்க்க முடியாது.
God always sees the total picture and acts on that basis.
தேவன் முழுமையாக ஒரு காரியத்தை பார்த்து அதன் அடிப்படையிலே அவர் கிரியை செய்கிறார்.
Many of you would have seen a jigsaw puzzle.
அநேகர்
small pieces put together.
சிறு பிள்ளைகள் விளையாடுகிற ஜிக்ஸா பசலை நீங்கள் பார்த்திருப்பீர்கள்.
Now if you got one small piece of that jigsaw puzzle only,
அந்த விளையாட்டு பொருளை ஒரு சிறு துண்டு உங்களுக்கு கிடைத்ததென்றால்,
what can you see from that?
அந்த சிறு துண்டை வைத்து என்ன பார்க்க முடியும்?
You don't know anything of the total picture.
அந்த சிறு துண்டை வைத்து முழுமையான படம் என்னவாய் வரும் என்று உங்களால் யூகிக்க முடியாது.
The picture may be a beautiful picture of mountains and lakes.
அந்த சிறு சிறு துண்டுகளை சேர்க்கும்போது அழகான மலை ஏரி இது போன்ற காட்சிகள் இருக்கலாம்.
You got one small piece which just shows some green on it.
ஆனால் ஒரு சிறு துண்டை எடுத்து பார்க்கும் பொழுது அதிலே பசுமையான நிறம் தெரிகிறது, வேறொன்றும் தெரிவதில்லை.
What can you see from there?
அதிலிருந்து என்ன எதை பார்க்க
முடியும்? Only part of one tree on that mountain.
அந்த பெரிய மலையிலே இருக்கக்கூடிய ஒரு மரத்தின் ஒரு சிறு பகுதிதான் அது.
You cannot see anything from there.
அதிலிருந்து ஒன்றையுமே பார்க்க முடியாது.
God sees the total picture.
தேவன் முழு படத்தையும் பார்க்கிறார்.
And because he sees the total picture, he does things different from the way you would do it.
அவர் முழு படத்தையும் பார்க்கிறபடியினாலே நீங்கள் செய்கிற விதத்தை காட்டிலும் அவருடைய செயல் வித்தியாசமாக இருக்கும்.
You saw the total picture.
நீங்கள் முழுமையான படத்தை பார்த்தால்,
and you had the wisdom that God had.
தேவனுக்கு இருக்கிற ஞானம் உங்களுக்கு இருந்தால்,
and you had the love that he had.
அவருக்கு இருந்த அன்பும் உங்களுக்கு இருந்தால்,
you would also do the same thing.
நீங்களும் அதே செயலை தான் செய்வீர்கள்.
So the reason why we can't understand is because our love is so limited.
ஏன் நாம் விளங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால், நம்முடைய அன்பு மிகவும் ஒரு வரம்புக்குட்பட்டதாக இருக்கிறது.
Wisdom is so limited.
நம்முடைய ஞானமும் ஒரு வரம்புக்குட்பட்டதாக இருக்கிறது.
And our knowledge is so limited.
நம்முடைய அறிவும் வரம்புக்குட்பட்டதாக இருக்கிறது.
That's why we often question God.
ஆகவேதான் அடிக்கடி நாம் தேவனையே கேள்வி
கேட்கிறோம். Why he didn't answer that prayer when he could have done it very easily?
அவர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்திருந்திருக்கலாமே, ஏன் கொடுக்கவில்லை என்று கேட்கிறோம்.
Through many years I have come to this conclusion.
அநேக ஆண்டுகளாக இப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு நான் வந்திருக்கிறேன்.
I would never question God on anything.
எந்த ஒரு காரியத்தை குறித்தும் தேவனை நான் கேள்வி கேட்கவே மாட்டேன்.
Because he controls everything.
ஏனென்றால் அவர் சகலவற்றையும் கட்டுப்படுத்துகிறார்.
He has given us his word.
அவர் நமக்கு அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார்.
To slowly make us think like him more and more.
இன்னும் அதிகம் அதிகமாக அவரை போலவே நாமும் சிந்திக்கும்படியாக வார்த்தையை கொடுத்திருக்கிறார்.
That is one reason God has given us his word.
அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்தது இது ஒரு காரணம்.
And that's why he's given us the Holy Spirit.
அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார்.
When we first come to Christ,
முதலாவது கிறிஸ்துவண்டை வரும்பொழுது,
even if you are born again,
நாம் மறுபடியும் பிறந்திருந்தாலும் கூட,
our way of thinking is still like the world.
நாம் சிந்திக்கிற விதமே உலகத்தாரை போல தான் சிந்திக்கிறோம்.
That doesn't change overnight.
அது ஒரு இரவிலே மாறிவிடுவதல்ல.
That takes many years.
அநேக ஆண்டுகள் கழித்து தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகிறது.
Because from childhood we have grown up with a certain way of thinking.
ஏனென்றால் சிறு பிராயம் முதல் நாம் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் சிந்திக்க நாம் கற்றுக்கொண்டோம்.
That is not God's way of thinking.
அது தேவன் சிந்திக்கிற விதமாக இல்லை.
It's not just slightly different from God.
தேவனுடைய சிந்தனையை விட இது சற்று தான் மாறி இருக்கிறது என்று அருள் சொல்லல.
Verse in Isaiah 55.
ஏசாயா 55 ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனத்தை பாருங்கள்.
8 and 9.
8-9 வசனங்கள்.
God says, my thoughts are not your thoughts.
என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல என்று தேவன் சொல்கிறார்.
My ways are not your ways.
என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார்.
Then he tells us how much difference there is.
எவ்வளவு வித்தியாசம் அந்த வழிகளுக்கு இருக்கிறது என்று
சொல்கிறார். As the heaven is above the earth, so different are my thoughts from your thoughts.
பூமியை பார்க்கலாம் வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய வழிகளுக்கும் என்னுடைய வழிகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்கிறார்.
How high and how different is the heaven from the earth?
வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது?
That much difference there is between God's way of thinking and our way of thinking.
தேவன் சிந்திக்கிற விதத்திற்கும் நாம் சிந்திக்கிற விதத்திற்கும் அவ்வளவு இடைவெளி இருக்கிறது.
So it's not just a slight difference.
ஆகவே அது சிறு மாற்றம் என்று அல்ல.
And as long as we have our human way of thinking,
நாம் மனுஷிய விதத்திலே சிந்திக்க சிந்திக்க,
we'll never be able to do the will of God perfectly.
தேவனுடைய சித்தத்தை பரிபூரணமாய் நம்மால் செய்ய முடியாது.
To do God's will, we must allow the Holy Spirit to change our way of thinking.
தேவ சித்தத்தை செய்வதற்கு நம்முடைய சிந்திக்கிற விதத்தை மாற்றுவதற்கு ஆவியானவருக்கு இடம் கொடுக்க வேண்டும்.
That is one of the jobs he has come to do.
அவர் செய்ய வேண்டிய இதுவும் ஒரு வேலை தான் இருக்கிறது.
He couldn't do that to people in the Old Testament.
பழைய உடன்படிக்கையில் உள்ள மக்களிடத்தில் இந்த வேலையை அவர் செய்ய முடியவில்லை.
Because he could not come inside man.
ஏனென்றால் மனிதனுக்குள்ளாக அப்பொழுது வர முடியவில்லை.
He could only come outside.
வெளியே மட்டும் தான் வந்தார்.
But in the New Testament,
ஆனால் புதிய ஏற்பாட்டில்,
from the day of Pentecost onwards,
பெந்தேகோஸ்தே நாள் முதற்கொண்டு,
he comes inside.
அவர் உள்ளாக வருகிறார்.
And changes our way of thinking.
நாம் சிந்திக்கிற விதத்தையே மாற்றுகிறார்.
In the Old Testament,
பழைய உடன்படிக்கை,
if you wanted to know God's will,
தேவனுடைய சித்தத்தை அறிய வேண்டும்
என்றால், you had to go to a prophet.
நீங்கள் ஒரு தீர்க்கதரிசனத்திலே போக வேண்டும்.
Ask him to find out God's will.
தேவ சித்தத்தை எனக்காக கண்டுபிடிங்கள் என்று கேட்க வேண்டும்.
Or you go to the high priest.
அல்லது பிரதான ஆசாரியனிடத்திலே போக வேண்டும்.
And he had something called Urim and Thummim.
ஊரீம் தும்மீம் என்கிறதான ஒன்றை அவர் வைத்திருந்தார்.
We don't know exactly what it was.
அது என்ன என்று சரியாக நமக்கு தெரியவில்லை.
The Bible doesn't describe it.
ஏனென்றால் வேதம் அதை விவரித்து சொல்லுவதில்லை.
But it was some type of method by which you could find out whether God was saying yes or no.
தேவன் ஆமாம் என்று சொல்கிறாரா இல்லை என்று சொல்கிறாரா என்று கண்டுபிடிப்பதற்கு உரிய ஒரு கருவி போல அந்த ஊரீம் தும்மீம் இருக்கிறது.
It's like throwing lots to find yes or no.
சிட்டு போட்டு ஆமாவா இல்லையா என்று கண்டுபிடிப்பது போல.
And that is how you have to find God's will.
இப்படி தான் தேவ சித்தத்தை அந்த நாட்களில் கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது.
God controlled that Urim and Thummim, they could know God's will that way.
தேவன் அந்த ஊரீம் தும்மீமை கட்டுப்படுத்தினபடினாலே அவர்கள் தேவ சித்தத்தை அறிந்து கொண்டார்கள்.
It was like one stone which said yes, another stone which said no.
ஒரு கல் இல்லை என்று சொல்கிறது, ஒரு கல் ஆம் என்று சொல்கிறது.
Some way they throw it and find out which is God's will.
ஆகவே ஏதோ ஒரு விதத்திலே அதை தூக்கி எறிந்து பார்த்து தேவ
சித்தத்தை yes or no answer from God.
அங்கே தேவனிடத்திலிருந்து ஆம் இல்லை என்ற பதில் வரும்.
But in the New Testament,
புதிய உடன்படிக்கையில்,
there is no Urim and Thummim.
ஊரீம் தும்மீம் என்பது,
you don't need to go to a prophet to find God's will.
தேவ சித்தத்தை கண்டுபிடிக்க ஒரு தீர்க்கதரிசனத்திலே போக தேவையில்லை.
I know there are many believers who go today to prophets.
தீர்க்கதரிசனத்திலே போகிற அநேக விசுவாசிகள் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும்.
Those are believers who don't read the Bible.
வேதத்தை வாசிக்காத அந்த விசுவாசிகள்.
Those are believers who don't know that is an Old Testament habit.
இது பழைய உடன்படிக்கையினுடைய பழக்கம் என்பதை அறியாதவர்கள் தான் அந்த விசுவாசிகள்.
There is not a single example in the New Testament of anybody who is encouraged to go to a prophet to find God's will.
தேவ சித்தத்தை கண்டுபிடிக்கும்படியாக தீர்க்கதரிசனத்துக்கு போ என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம் கூட புதிய ஏற்பாட்டில் இல்லை.
In fact, it says in Hebrews chapter 8 that they shall not teach one man his neighbor saying know the Lord.
ஒருவனும் தன் அயலகத்தானுக்கு தேவனை நீ அறிந்து கொள் என்று போதிக்க வேண்டுவதில்லை என்று தான் எபிரேயர்களை வாசிக்கிறோம்.
Hebrews 8:11.
எபிரேயர் 8:11 வாசிக்கிறோம்.
You don't have to go to somebody else and tell him this is what the Lord's will is for you.
இதுதான் உனக்கென்று தேவ சித்தம் என்று நாம் போய் இன்னொருத்தரிடம் சொல்ல தேவையில்லை.
And nobody has to come to you also.
உங்களிடத்திலும் யாரும் வர தேவையில்லை.
But all shall know me personally.
ஆனால் எல்லாருமே என்னை தனிப்பட்ட விதத்தில் அறிந்து கொள்வார்கள்.
And know my will.
என் சித்தத்தை அறிந்து கொள்வார்கள்.
When you know God, you know his will.
நீங்கள் தேவனை அறிந்து கொண்டால் அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வீர்கள். பிறகு
சொல்லப்படும், From the least believer to the greatest.
சிறியவன் முதல் பெரியவன் வரைக்கும்.
You don't have to go to the greatest to find God's will.
தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு பெரிய இடத்திலே போக வேண்டிய
believer can go to God directly and know his will.
ஒரு சிறு விசுவாசி கூட தேவனிடத்தில் நேரடியாக சென்று அவர் சித்தத்தை அறிந்து கொள்ள,
light of that verse.
ஆகவே இந்த வசனத்தின் வெளிச்சத்தில்,
all the believers who go to prophets are disobeying the word of God.
தீர்க்கதரிசியை நாடி போகிற அத்தனை விசுவாசிகளும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறார்கள்.
No respect for God or his word.
தேவனுக்கோ தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கொஞ்சமேனும் மதிப்பு கொடுக்கவில்லை.
Acting in defiance of God's word and saying I will go to the prophet, I will not go to God.
தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அதை அற்பமா எண்ணி நான் தீர்க்கதரிசனத்தில் தான் போவேன் என்று
realize they are insulting God to his face.
தேவனை தம்முடைய முகத்திலேயே அவர் நிந்திக்கிறார் என்பதை அறியாமல்
இருக்கிறார்.
தேவனை உம்மிடத்தில் வருவதை காட்டிலும் நான் ஒரு தீர்க்கதரிசனத்திலே போவேன் என்று சொல்லி போகிறார்.
You don't speak God, you are dumb.
ஆண்டவரே நீ பேச மாட்டீர், நீ ஊமை என்று சொல்கிறார்.
But the prophet will speak.
ஆனால் தீர்க்கதரிசி எனக்காக பேசுவார் என்று சொல்கிறார்.
You think such believers respect God?
அப்படிப்பட்ட விசுவாசிகள் தேவனை மதிக்கிறார்கள் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா?
They are defying God.
அவர்கள் தேவனை தூஷிக்கிறார்கள்.
They are accusing God of being dumb.
தேவன் ஊமையாயிருக்கிறார் என்று அவரை குற்றம் சாட்டுகிறார்.
glorifying a man and saying he is the one who will find God's will.
இவன் தான் எனக்கு தேவ சத்தத்தை கண்டுபிடித்து தருவான் என்று சொல்லி மனிதனை மகிமைப்படுத்துகிறார்கள்.
God has abolished the old covenant.
தேவன் பழைய உடன்படிக்கையை நீக்கி விட்டார்.
In the new covenant all will know him personally.
புதிய உடன்படிக்கையில் எல்லாரும் அவரை தனிப்பட்ட விதத்தில் அறிந்து கொள்வார்கள்.
In Romans chapter 12,
ரோமர் 12 அதிகாரம்
we are told.
நாம் சொல்லப்படுகிறோம்.
Comes through the renewing of our mind.
நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே இவைகள் வருகிறது
என்று find the will of God.
இப்படித்தான் நாம் தேவ சத்தத்தை அறிந்து கொள்ள முடியும்.
In the Old Testament they went to a prophet.
பழைய உடன்படிக்கையில் அவர் தீர்க்கதரிசி இடத்திலே போனார்.
In the New Testament how do you find God's will?
புது உடன்படிக்கையில் எப்படி தேவ சத்தத்தை கண்டுபிடிக்க முடியும்?
And if you are willing to get rid of this defying habit that many believers have.
அநேக விசுவாசிகள் வைத்திருக்கிற தேவனை நிந்திக்கிற அந்த பழக்கத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டுமானால்
insult God and go to a man.
தேவனை நிந்தித்து அற்பமாய் எண்ணி ஒரு மனிதனிடத்திலே போகிற காரியம்.
Man to find God's will.
ஓ தேவ சத்தத்தை கண்டுபிடிப்பதற்கு ஒரு மனிதனிடத்திலே போகிற காரியம்.
Accuse God of being dumb.
தேவன் ஊமை என்று குற்றம் சாட்டுகிறவர்.
If you are not like that,
நீ அப்படிப்பட்டவன் அல்ல என்றால்
then how will you find God's will?
நீ எப்படி தேவ சத்தத்தை கண்டுபிடிக்க முடியும்?
You allow the Holy Spirit to renew your own mind.
பரிசுத்த ஆவியானவர் உன் சொந்த மனதை புதுப்பிக்கும்படியாக நீ அனுமதி கொடு.
You can find that good and acceptable and perfect will of God, it says in Romans 12 verse 2.
ரோமர் 12:2 லே சொல்லப்பட்டது போல நன்மையும் பிரியமும் தேவனுக்கு பரிபூரணமான சுத்தத்தை நீ இன்னதென்று அறிந்து கொள்ள முடியும்.
But believers are lazy.
ஆனால் விசுவாசிகள் சோம்பேறிகள்.
They don't want to find God's will the way God has said in the New Testament.
தேவன் புதிய ஏற்பாட்டிலே சொன்ன விதத்திலே தேவ சுத்தத்தை கண்டுபிடிப்பதற்கு அவருக்கு மனமில்லை.
Let me read this verse to you.
இந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன்.
Listen to it very carefully.
மிகவும் கவனமாய் இதை கேளுங்கள்.
Do not be conformed to this world but be transformed by the renewing of your mind that you may prove what the will of God is, that which is good and acceptable and perfect.
நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று அறியும்படி பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்.
So clear.
மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது.
How to find this good will of God?
தேவனுடைய நன்மையான சித்தத்தை எப்படி கண்டுபிடிப்பது?
Acceptable will of God.
தேவனுடைய பிரியமான சித்தத்தை எப்படி கண்டுபிடிப்பது?
Perfect will of God.
தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை எப்படி கண்டுபிடிப்பது? நீங்கள் கண்டுபிடிக்க முடியும்.
If you allow your mind to be renewed.
எப்பொழுதென்றால் உங்களுடைய மனம் புதிதாகும்படியா நீங்கள் அனுமதித்தால்.
Now the question comes, how can we allow our mind to be renewed?
இப்பொழுது கேள்வி வருகிறது, நம்முடைய மனதை எப்படி புதிதாக்க முடியும் என்று.
When our mind is renewed,
நம்முடைய மனம் புதிதாக்கப்படும்.
It also says we will be transformed.
நாம் மறுரூபமாகுவோம் என்று.
That means we will become little more like Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவைப் போல இன்னும் கொஞ்சம் மாறுவோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம்.
There are two results that come from the renewing of our mind.
நம்முடைய மனம் புதிதாகும் பொழுது இரண்டு விளைவுகள் ஏற்படுகிறது.
One, we are transformed into the likeness of Christ.
ஒன்று, நாம் கிறிஸ்துவைப் போல மாறுகிறோம்.
And secondly, we find the will of God.
இரண்டாவது, நாம் தேவ சத்தத்தை கண்டுபிடிக்கிறோம்.
Isn't that wonderful?
அருமையாக இல்லவா?
If only we can discover how to renew our mind.
நம்முடைய மனதை புதிதாக்குவது எப்படி என்று கண்டுபிடித்து விட்டால்
we can become like Jesus.
நாம் இயேசுவைப் போல மாற முடியும்.
And we can know God's perfect will.
தேவனுடைய பரிபூரண சித்தத்தையும் அறிந்து
கொள்ள முடியும். These are the two most important things in our life.
நம்முடைய வாழ்க்கையில் இந்த இரண்டு காரியங்களும் முக்கியமானவைகள்.
Jesus.
இயேசுவைப் போல மாறுவது.
And to do God's perfect will.
தேவனுடைய பரிபூரண சித்தத்தை செய்வது.
And in this context it says.
இதை தொடர்புபடுத்தி தான் இங்கே
சொல்கிறது. In your mind.
உங்களுடைய மனதிலே.
In your way of thinking,
உடைய சிந்திக்கிற விதத்தில்
don't be conformed to this world.
இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம்.
Or like another translation says,
இன்னொரு மொழிபெயர்ப்பிலே பார்க்கிறோம்,
don't let the world squeeze you into its mold.
தன்னுடைய அச்சிலே உலகமானது உங்களை வைத்து அதை வார்க்க வேண்டாம்.
See, the world has got a mold.
உலகத்துக்கு ஒரு அச்சு இருக்கிறது.
And when you pour something into that mold, it takes that shape.
ஒரு அச்சுக்குள்ளாக நீங்கள் எதையாவது ஒரு ஒன்றை உருக்கி ஊத்தினால் அதை அந்த அச்சை எடுக்கும்போது அதே அமைப்பில் உருவத்திலே உங்களுக்கு அந்த பொருள் கிடைக்கும்.
That is how they do in many foundries and factories.
நிறைய ஃபவுண்டரி ஒர்க் ஷாப்புகளிலே இப்படித்தான் அச்சு வார்க்கிறார்கள்.
They make a little mold first.
முதலாவதாக ஒரு அச்சை தயாரிக்கிறார்கள்.
And they put molten metal into it.
பிறகு அதிலே உருக்கின ஒரு உலோகத்தை ஊற்றுகிறார்கள்.
And when it cools up,
அது அப்படியே குளிர்ந்த பிறகு
is exactly the shape of that mold.
அது அப்படியே திட பொருளாகி அந்த அச்சுப்படியே அது மாறுகிறது.
The world has got a mold.
இந்த உலகத்துக்கென்று ஒரு அச்சு இருக்கிறது.
And it's trying to pour you into that so that you come out like a worldly person.
அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அச்சானது உங்களை அதற்குள்ளாக ஊற்றி அது அப்படியே அழுத்தி உலகத்தாலே போலவே உங்களை மாற்றுகிறது.
Where does the world do that?
எங்கே உலகம் இதை செய்கிறது?
In your mind.
உங்களுடைய மனதிலே.
How does the world influence your mind?
எப்படி இந்த உலகமானது தன்னுடைய செல்வாக்கை உங்கள் மனதிலே செலுத்துகிறது?
Mainly through advertisements.
பிரதானமாக விளம்பரத்தின் மூலமாக.
On television.
டிவி மூலமாக
இன் த நியூஸ் பேப்பர்
செய்தித்தாள்கள் மூலமாக
அண்ட் ஆல்சோ த்ரூ த கான்வர்சேஷன் ஆஃப் வேர்ல்ட்லி பீப்பிள்
உலக மக்களோடு கூட நாம் வைத்திருக்கிற உரையாடல் மூலமாக
ஆல் தி திங்ஸ் தட் யூ ஹியர் இன் யுவர் ஆபீஸ் இன் யுவர் காலேஜ் இன் யுவர் ஸ்கூல்
உங்களுடைய அலுவலகத்திலே கல்லூரியிலே பள்ளியிலே கேட்கிற பல காரியங்கள் மூலமாக
வேர்ல்ட்லி பீப்பிள் ஆர் ஆல்வேஸ் டாக்கிங் அபவுட் சர்டன் திங்ஸ் தட் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் தேம்
உலக மக்கள் எப்பொழுதுமே தங்களுக்கு எது முக்கியம் என்பதை குறித்து
பேசிக்கொண்டே
நீங்கள் தொடர்ந்து அதற்கு செவி கொடுத்துக் கொண்டே நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டால்
you are being shaped in that mold
நீங்கள் அந்த அச்சிலே வார்க்கப்படுகிறீர்கள்
for example if you are a young lady
உதாரணமாக நீ ஒரு வாலிப பெண்ணாக இருந்தால்
and you watch how the models dress on television and comb their hair on television
டிவியிலே எப்படி உடை அணிகிறார்கள் எப்படி தங்கள் தலையை சீவுகிறார்கள் என்று நீங்கள் பார்த்தால்
you dress like that and comb your hair like that because you think that looks very sexy and nice
அது பார்ப்பதற்கு அது மிகவும் அழகாக இருக்கிறது செக்ஸியாக இருக்கிறது என்று சொல்லி அதே போல நீங்களும் மாடை அணிய
ஆரம்பிக்கிறீர்கள்
அவர்கள் செக்ஸியாக இருக்கிறது என்று தெரிந்தபடினால் அப்படி
செய்கிறார்கள்
மனிதர்களை ஆண்களை கவர்ச்சி பண்ணக்கூடியதான விதம் இதுதான் என்று
அவர் அறிந்து
பெண்ணா இருக்கிற நீ தேவ பிள்ளையா இருக்கிறாரே உன்னை பற்றி என்ன
யுவர் ஜாப் இஸ் நாட் டு அட்ராக்ட் மென்
உன்னுடைய வேலை ஆண்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய வேலை
யுவர் ஜாப் இஸ் டு ப்ளீஸ் யுவர் ஹெவன்லி ஃபாதர்
உன்னுடைய வேலை பரலோக பிதாவை பிரியப்படுத்துவது
டோன்ட் லெட் தி வேர்ல்ட் ஸ்க்வீஸ் யூ இன்டு இட்ஸ் மோல்ட்
உலகமானது தன்னுடைய அச்சிலே உங்களை வார்ப்பதற்கு அனுமதிக்க வேண்டாம்
இன் யுவர் மைண்ட்
உன்னுடைய மனதிலே
வென் யூ வாட்ச் தட்
நீ அதை கவனிக்கும் போது
say I am not going to be influenced by what I see there
நான் இங்கே பார்ப்பதனாலே நான் பாதிக்கப்பட மாட்டேன்
I am not going to be influenced by that cinema actress's style
அங்கே சினிமா நடிகையினுடைய அந்த ஸ்டைலினாலே நான் பாதிக்கப்பட மாட்டேன்
I am not going to be influenced by that TV model's style
அந்த டிவியிலே இருக்கக்கூடியதன அந்த மாடல் என்னை எந்தளவும் செல்வாக்கு செலுத்தாத நிலை என்று சொல்ல வேண்டும்
There are many areas in which worldliness can shape our mind
உலகம் என்பது நம்முடைய மனதிலே பல விதங்களிலே நம்மை உருவாக்கலாம்
In your place of work people will be always talking about how to make more money
ungale vele sarathile eppozhudhu paarthalum eppadi panam sambaadhikkalam endradhai
patti somebody may tell you how he earns some money through playing a lottery somewhere
lottery vilaiyandu naan eppadi panam sambaadhithen endru ungale solalam
they always thinking of making more money
adhiga panam sambaadhippadhu eppadi endru pesikondirukkalam
there is nothing wrong in earning a good salary
nalla sambalam sambaadhippadile thavar illai
and there is nothing wrong in earning a little more money because cost of living is going up
விலைவாசி உயர்ந்து கொண்டே போகிறபடியாலே இன்னும் அதிக சம்பளம் வாங்குவதிலே தவறில்லை
பட் வேர் earning money becomes such a big thing in your life that you don't even have time to read the word of god or think about jesus christ
devude vaarthai padipadharku yesu christuvai ninaippadharku kuda neram illada alavukku panam sambaadhippadile ungal manam thilaithirukkumaanal
then you know you have gone astray
nee vali vilagi poi vittan endru
vaarthai that has happened to many believers
aneka viswasigalukku idu nadandirukkirathu
their mind has been squeezed by the world into a particular shape
avulaiya manadhaanadhu kurippitta amaippile inda ulagathale achuvaarkkapattirukkirathu
you find that even among preachers
prasangiyargal mathiyilum idai paarkireergal
Nowadays when you see many preachers who preach on public platforms and even on television
TV layum sari podu medailayum prasangikira prasangiyargalai paarkumbodhu
there is a particular style they have
avargalukkendra oru kurippitta style irukkirathu
and just try to picture Jesus speaking like that
yesu appadi pesugiradhu pola neengal kalpanai seidhu paarunga
you read in the gospels how Jesus spoke and how he lived
yes eppadi pesinar eppadi vaandar endradhu neengal indhiya paattile padithu neengal therindukollalam
you can get a certain picture of how Jesus must have preached
yes eppadi prasangithirupar endru ungalku oru karpanai theriyum
and now you look at that preacher you see on the platform in a meeting or in a television screen
oru kootathilayo medailayo alla tv layo prasangikkoodiya andha prasangiyar eppozhudhu paarungal
try to think
இப்போது எண்ணி பாருங்கள்
can you imagine jesus speaking like that
yesu அப்படி பேசுவாரா என்று நீங்கள் கற்பனை செய்து
பாருங்கள் can you imagine jesus running up and down the platform like that
yesu அதுபோல மேலே கீழே ஊர்வதை பார்ப்பீர்களா
can you imagine jesus trying to force people to do something like that
ஒரு காரியத்தை செய்யும்படி கட்டாயப்படுத்துகிறார்கள் அதுபோல இயேசு செய்வார் என்று
can you imagine jesus telling people give your money we need money
எங்களுக்கு பணம் தேவை ஆகவேங்கள் பணத்தை கொடுங்கள் கொடுங்கள் என்று சொல்லி இயேசு செய்வதை எண்ணி பார்க்க முடியுமா
That is the spirit of the world.
அதுதான் இந்த உலகத்தின் ஆவி.
And the sad thing is many Christians are not able to discern that is the spirit of the world in that preacher.
இந்த பிரசங்கியாரிடத்தில் உலகத்தின் ஆவி இருக்கிறது என்பதை பகுத்தறிய முடியாததுதான் இன்றைய விசுவாசிகளுடைய அவல நிலை.
So Christians are deceived it affects their life.
ஆகவே கிறிஸ்தவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் அது அவருடைய வாழ்க்கையை பாதிக்கிறது.
All is in the mind.
அது எல்லாமே மனதிலே தான் இருக்கிறது.
Don't be deceived by worldliness in the cinema stars.
சினிமா நட்சத்திரங்களுக்குள்ளாக இருக்கக்கூடியதான அந்த உலகத்தினுடைய ஆவியினாலே வஞ்சிக்கப்படவேண்டாம்.
Worldliness in the preacher.
அல்லது பிரசங்கியாரிடத்தில் இருக்கக்கூடிய உலகத்தையும் பார்த்து வஞ்சிக்கப்படவேண்டாம்.
Worldliness is worldliness.
உலகம் என்பது உலகம்தான்.
Whether it is in a fashion parade of women walking down or whether it is in a preacher on a stage.
அங்கே நல்ல வேஷம் போட்டு நடந்து கொண்டிருக்கிற ஸ்திரீகள் இடத்திலே உலகம் இருந்தாலும் சரி, பிரசங்கத்திலே இந்த உலகத்தின் ஆவி இருந்தாலும் சரி,
don't let be confirmed to this world.
இந்த உலகத்தின் ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம்.
Because you'll never be able to find God's will then.
அப்படியானால் உலக தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது.
What is the condition for finding God's will?
தேவ சத்தத்தை கண்டுபிடிப்பதற்கு நிபந்தனை என்ன? முதலாவது நிபந்தனை,
don't let your mind have this world's value system.
இந்த உலக மதிப்பீடுகளை உங்கள் உள்ளத்திலே உங்கள் சிந்தையிலே கொண்டிருக்க
வேண்டாம். The world has a certain value system.
இந்த உலகத்துக்கென்று ஒரு விதமான மதிப்பீடுகள் உண்டு.
It has no place for humility.
தாழ்மைக்கு உலகத்தில் இடமில்லை.
No place for prayer.
உலக மதிப்பீட்டிலே ஜெபத்துக்கு இடமில்லை.
No place for seeking after God.
தேவனை தேடுவதற்கு இடமில்லை.
The world is not interested in crying out to God in the middle of the night.
இரவு நேரங்களிலே தேவனை நோக்கி கதறுவதற்கு உலகத்தில் இடமில்லை.
The world is not interested in fasting and praying.
உபவாச ஜெபத்துக்கு உலகத்துக்கு விருப்பமில்லை.
The world is interested in money.
உலகத்துக்கு விருப்பமெல்லாம் பணம்,
ஆனர்,
கனம்,
கிரேட்னஸ்,
பெரிய காரியம்,
பொசிஷன்,
ஸ்தானம்.
These are the things the world is interested in.
உலகத்துக்கு இதுதான் விருப்பம்.
And if you allow these things to influence you,
இந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செல்வாக்கை செலுத்த நீங்கள் அனுமதித்தால்,
you cannot find the will of God.
தேவ சத்தத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது.
But
ஆனால்,
if you allow your mind to be renewed,
உங்களுடைய மனம் புதிதாக்க முடியாத நீங்கள் அனுமதித்தால்,
how can our mind be renewed?
நம்முடைய மனம் எப்படி புதிதாக்கப்பட முடியும்?
First of all,
முதலாவதாக,
there is only one book in the whole world which is written by God from beginning till end.
முழு உலகத்திலேயும் ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவனால் எழுதப்பட்ட ஒரே ஒரு புத்தகம் உண்டு.
You ask me to prove that to you.
அதை நிரூபித்து காண்பீங்களே என்று கேட்கலாம்.
I can't prove it to you.
நான் அதை நிரூபிக்க முடியாது.
But I have proved it in my own experience in 45 years, that I can say.
ஆனால் இந்த சொந்த அனுபவத்திலே 45 ஆண்டுகளாக இதை நான் நிரூபித்திருக்கிறேன் என்று சொல்ல முடியும்.
And that is the Bible.
அதுதான் வேதம்.
So the only thing I can say is,
ஆகவே நான் சொல்லக்கூடிய ஒரே காரியம்,
that you read it.
நீங்கள் அதை வாசியுங்கள் என்று சொல்லுங்கள்.
Find out for yourself.
நீங்களாகவே கண்டுபிடிங்கள்.
You will find what I have found.
நான் கண்டுபிடித்ததை நீங்களும் கண்டுபிடிப்பீர்கள்.
This is the word of God.
இதுதான் தேவனுடைய வார்த்தை என்பதை கண்டுபிடிப்பீர்கள்.
There are many ways in which I know it.
நான் பல விதங்களிலே அறிந்திருக்கிறேன்.
I can't explain it to you. It's like if I'm eating an orange here and you ask me, prove it to me that it is sweet.
ஒரு ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன், அது எப்படி இனிப்பா இருக்கிறது என்று விளக்க சொன்னால் நான் எப்படி விளக்க முடியும்?
How can I explain to you that it is sweet?
அது இனிப்பாக இருக்கிறது என்பதை, ருசியா இருக்கிறது என்பதை எப்படி விளக்க முடியும்?
By explaining the chemical formula of this orange?
அந்த ஆரஞ்சு பழத்தினுடைய வேதியியல் ஃபார்முலாவை வைத்து உங்களுக்கு விளக்க முடியுமா?
I would say, taste it.
நீங்கள் ருசித்து பாருங்கள் என்று சொல்ல முடியும்.
You know immediately.
உடனடியாக உங்களுக்கு தெரிகிறது.
Same thing I say with the Bible.
அதே காரியத்தை தான் வேதத்தில்
சொல்லி இருக்கிறேன். This is the word of God.
இது தேவ வார்த்தை என்று எப்படி அறிவீர்கள்?
I say, try it.
சோதித்து பாருங்க,
taste it.
ருசித்து பாருங்க.
See if the promises work in your life.
இந்த வாக்குத்தத்தங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறதா என்று
சோதித்து பாருங்க. See if this doesn't change your life.
உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறதா என்று எண்ணி பாருங்க.
That's how we know it's the word of God.
இப்படித்தான் இது தேவனுடைய வார்த்தை என்பதை நாம் அறிவோம்.
So this is the first step to the renewal of our mind.
ஆகவே நம்முடைய மனம் புதிதாக்குவதற்கு இதுதான் முதல் படி.
To read this book.
இந்த வேதத்தை வாசிப்பதற்கு.
And to let the values of this book, especially the New Testament, change my way of thinking.
இந்த புத்தகத்தின் குறிப்பாக புதிய ஏற்பாட்டின் மதிப்பீடுகள் நான் சிந்திக்கிற விதத்தை மாற்ற அனுமதிக்க வேண்டும்.
There are many things in this book.
இந்த புத்தகத்தில் அநேக
காரியங்கள் what God values.
தேவன் எதை மதிக்கிறார் என்பதை இந்த புத்தகம் சொல்கிறது.
He values humility, for example.
உதாரணமாக தாழ்மையை அவர் மதிக்கிறார்.
Then my whole mind is geared towards pursuing humility because God values it.
தேவன் தாழ்மை மதிக்கிறபடினாலே என்னுடைய முழு சிந்தையும் இப்பொழுது தாழ்மையை தேடுவதற்காக அது முடுக்கப்படுகிறது.
And I see in this book that God commands me to love my enemies.
என்னுடைய விரோதியை நேசிக்க இந்த புத்தகம் சொல்கிறது.
Then I allow my mind to be turned by this book to teach me to love my enemies.
இப்பொழுது என்னுடைய விரோதிகளை நேசிப்பதற்கு என்னுடைய மனதானது இந்த வார்த்தையினாலே முடுக்கிவிடப்படுகிறது.
So that is the first way to allow our mind to be renewed.
இப்படித்தான் நாம் நம்முடைய மனதை புதிதாக்கும்படியாய் நாம் அனுமதிக்க வேண்டும்.
What the world considers important, this book says is not so important, so I change my opinion of those, the value of those.
இந்த உலகம் எதை முக்கியம் என்று சொல்லுகிறதோ அதை இந்த வேதம் முக்கியம் என்று சொல்லுவதில்லை. ஆகவே இதற்கு தக்கவாறு என்னுடைய மனதை மாற்றிக் கொள்கிறேன்.
The Bible says money is useful for life on earth, but it is not the most important thing.
பணம் இந்த உலக வாழ்க்கைக்கு பிரயோஜனமானதுதான் என்று சொல்லுகிறது, ஆனால் அதுவே முக்கியமானது என்று வேதம் சொல்லவில்லை.
The Bible tells me to love people and to use money.
வேதம் ஜனங்களை நேசி பணத்தை பயன்படுத்து என்று சொல்லுகிறது.
But in the world they use people and love money.
ஆனால் உலகத்திலே ஜனங்களை பயன்படுத்தி பணத்தை நேசிக்கிறார்கள்.
That's the opposite.
இதுதான் எதிர்மாறாக இருக்கிறது.
People use people for their own benefit.
தங்களுக்கு சாதகமாக ஆதாயம் கிடைக்கும்படியாக எப்படியாவது யாரையாவது பயன்படுத்தி விடுகிறார்கள்.
You meet an influential person, I must get friendly with him because I can use him one day.
ஒரு செல்வாக்கு நிறைந்த ஒரு மனிதன் இருந்தால் அவனோடு எப்படியாவது நண்பனாகி விட்டால் நமக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு காரியம் அவன் மூலமா நடக்குமே என்று
சொல்லுவாங்க. They use people.
ஜனங்களை பயன்படுத்த
விரும்புகிறார்கள். People, they use them.
ஏழை மக்களையும் பயன்படுத்துகிறார்.
Money they love.
பணத்தை நேசிக்கிறார்கள்.
God didn't give us people to be used.
ஜனங்களை பயன்படுத்துவதற்காக தேவன் நமக்கு கொடுக்கவில்லை.
People to be loved.
நேசிப்பதற்காக மக்களை கொடுத்திருக்கார்.
Money to be used.
பணத்தை பயன்படுத்துவதற்காக கொடுத்திருக்கார்.
Value system changes.
ஆகவே நம்முடைய மதிப்பீடுகளுக்கு
God's word.
தேவ வார்த்தை வாசிக்கும்
போது. And when we see God's will.
இப்போது தேவ சித்தத்தை நாம் தேடும் பொழுது.
God reveals his will in our heart.
தேவன் தம்முடைய விருப்பத்தை நம்முடைய உள்ளத்தில் வெளிப்படுத்துகிறார்.
And the second way by which we can have our mind renewed.
நம்முடைய மனம் புதிதாக்கப்படுவதற்கு இரண்டாவது வழி.
As we read this book we see Jesus here.
இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது இங்கே நாம் இயேசுவை பார்க்கிறோம்.
We see how Jesus lived.
இயேசு எப்படி வாழ்ந்தார் என்பதை பார்க்கிறோம்.
The things he placed value on.
எந்த காரியத்துக்கு அவர் மதிப்பு கொடுத்தார்.
The more I see Jesus life, the more I see what is important for eternity.
எந்த அளவுக்கு அதிகமாக இயேசுவின் வாழ்க்கையை பார்க்கிறனோ அந்த அளவுக்கு அதிகமாக நித்தியத்துக்கு நேரமாக
my mind gets changed to his value system by the Holy Spirit.
கொஞ்சம் கொஞ்சமாக பரிசுத்த ஆவியானவராலே அவருடைய மதிப்பீட்டு தன்மைகளுக்காக என்னுடைய மனம் மாற்றப்படுகிறது.
The more I allow the Holy Spirit to change my way of thinking.
நான் சிந்திக்கிற விதத்தை பரிசுத்த ஆவியானவர் மாற்ற நான் அதிகமாக இடம் கொடுக்கும்போது
my mind is renewed.
அதிகமாக என்னுடைய மனம் புதிதாக்கப்படுகிறது.
I become like Christ.
நான் கிறிஸ்துவை போல மாறுகிறேன்.
And then when I begin to seek the will of God.
பிறகு நான் தேவ சித்தத்தை தேடும் பொழுது
I find God's will is in.
தேவ சித்தத்தை எளிதாக கண்டுபிடிக்கிறேன்.
Even in marriage that are not written clearly in the word.
தெளிவாக வேதத்தில் எழுதப்படாத காரியங்களிலே கூட தேவ சித்தத்தை கண்டுபிடிக்கிறேன்.
For example.
உதாரணமாக
if you are considering should you marry this person or that person.
இந்த நபரை திருமணம் செய்து கொள்வதா அந்த நபரை திருமணம் செய்து கொள்வதா என்று வாழும் வரும்போது
when the bible that will give you the answer.
வேதத்திலே அதற்கென்று நேரடியாக பதில் இல்லை.
If you allow the holy spirit to change your mind and way of thinking like I was just telling you.
நான் இப்போது சொன்னது போல நீங்கள் உங்களுடைய மனம் சிந்திக்க விதத்தை ஆவியானவர் மாற்ற நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது
he will show you his will by giving you peace in your heart concerning one of these two people.
இந்த இரண்டு பேரிலே ஒரு நபரை குறித்து ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் ஒரு இளைப்பாறுதலை கொடுப்பார்.
Which job shall you take?
எந்த வேலையிலே போய் சேர்வது?
Where shall you go?
எந்த ஊருக்கு போவது?
Can I buy this or not?
இந்த பொருளை வாங்குவா வேண்டாமா?
The Spirit will lead you about everything.
பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் குறித்து உங்களை வழிநடத்துவார்.
So let's pray now.
ஆகவே இப்பொழுது நாம் ஜெபிப்போம்.
Pray a simple prayer.
ஒரு எளிய ஜெபத்தை தலைகளை வணங்கி கண்களை மூடி
say Lord,
ஆண்டவரே,
renew my mind.
என் மனதை புதிதாக்கும்.
Make me think like you think.
நீர் சிந்திக்கிற விதமா நான் சிந்திக்க உதவி செய்.
Change my value system.
என்னுடைய மதிப்பீடுகளை மாற்ற உதவி செய்.
Make my value system the same as the value system of Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் மதிப்பீடுகளைப் போலவே என்னுடைய மதிப்பீட்டு முறைகளை மாற்ற உதவி செய்.
And your whole life's values will change.
உங்களுடைய வாழ்க்கை முழு வாழ்க்கையுடைய மதிப்பீடுகளும் மாறிவிடும்.
You will fulfill God's perfect will.
நீ தேவனுடைய பரிபூரண சித்தத்தை நிறைவேற்றுவாய்.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.